சென்ற வகுப்பு சொன்னது தொடர்ந்து உள்ள சிந்தனைகள். இந்த வகுப்பில் அது தொடர்ந்து வழிபாடு என்பதை பற்றி நாம் சைவ சித்தாந்தத்தில் வழிபாடு என்பது ஒரு முக்கியமான பகுதி. அந்த வழிபாடு எப்படி அமைய வேண்டும், சிவனடியார்கள் எப்படிப்பட்ட வழிபாடுகளையும் சாதனங்களையும் கடைபிடிக்க வேண்டும், சாதனமின்றி இந்த உலகில் சாதிப்பார் யாரும் இல்லை என்று கைவேலை நினைவிதம் என்ற நூல் சொல்லுகிறது. எந்த சாதனமும் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. ஒன்றை சாதிக்க வேண்டுமென்றால் அதற்குரிய வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். வழிமுறைகள் இல்லாவிட்டால் எதையுமே நாம் அடைய முடியாது. இங்கிருந்து ஒரு கடைத்தெருவுக்கு செல்ல வேண்டும், பேருந்து நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் நடந்து செல்லணும்லே, அது ஒரு சாதனம் தானே. அது இரண்டு சக்கர வண்டியாக இருக்கலாம், அல்லது காலால் நடந்து செல்லலாம், அல்லது ஒரு ஜெட்டு ஒரு விமானத்தில் செல்லலாம். இப்படியோ ஒரு சாதனம் நமக்கு வேண்டும் இல்லையா? அது மாதிரி உலகத்தில் எதை அடைய வேண்டும் என்றாலும் அதற்கு சாதனம் தேவை. அப்படி சாதனம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் எதையுமே பயனை அனுபவிக்க முடியாது. அப்படி இந்த இறை நெறியிலும் ஆன்மீக நெறியிலும் சாதனங்கள் என்று சைவத்திலே மிகச் சிறப்பான சாதனங்கள் சிலவற்றை சொல்லியிருக்கிறார்கள். இந்த சாதனங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது அல்ல. இப்போ நான் என்ன சொல்ல போறேனோ இந்த பாடம் மறுபடியும் ஒரு தடவை இந்த செய்திகள் பூராவும் நீங்க தெரிஞ்ச விஷயத்தை ஒரு தடவை நினைவுபடுத்துறது போல தான் அமையும். இல்ல சில நுணுக்கங்கள் இருக்கலாம், நம்ம கேள்விப்பட்டதானே, இது வந்து ஒரு பெரிய வகுப்பா நடத்தணுங்கிற அவசியம் இல்லையன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றிலும் மிக 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 நுணுக்கமான சில செய்திகள் இருக்கின்றன. அவைகள் முற்றிலும் நம்மை பக்குவப்படுத்தி இறைவனிடம் அழைத்து செல்லுகின்ற ஒரு கருவியாக நமக்கு பயன்படுகின்றன. பெரியவர்கள் வந்து சாதாரணமாக அதெல்லாம் சொல்லல. திருநாவுக்கரசர் பெருமான் சரியே நெறியில் நின்றார் அப்படின்னு சொல்றோம், உழவாரத்தை கையில் வைத்திருக்கிறார்னு சொல்றோம். சாதாரணமா தெரியும் அது. அந்த உழவாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நீங்கள் இரண்டு கோயில்களை செத்திக்கு பார்த்தால் அந்த அனுபவப்படுத்தினால்தான் அதனுடைய உண்மை நமக்கு தெரியும். அவர்கள் தனி ஒருவராக இருந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று அந்த சரியை பணிகளை எவ்வளவு தீவிரமாக செய்திருக்கிறார்கள், அதன் விளைவாக அவர்களுக்கு என்ன ஞானம் உண்டாயிற்று பாருங்க. கடைசியில் அவருடைய 80வது வயதில் அவர் புல்லை செதுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது நவரத்தினங்கள் அந்த புல்லில் வந்து இறைவன் வந்து போட்டு வச்சிருக்கார். புல்லோடு புல்லாக, மண்ணோடு மண்ணாக, கல்லோடு கல்லாக அவைகளையும் அவர் செதுக்கி எரிகின்ற மனநிலை அவருக்கு வந்து வாய்க்கிறது. அந்த சரியை தொண்டை மிகச் சிறப்பாக செய்ததனால் அறம்பையர்கள் வருகிறார்கள், புலன்களை வசப்படுத்துகின்ற காட்சிகள் வருகின்றன. அவைகளுக்கெல்லாம் மயங்காமல் அவர்கள் இருந்தார்கள் என்றால், சரியான குறிக்கோடு அவர்கள் வாழ்க்கை நடத்தினார்கள் என்றால், வாழ்க்கையினுடைய உயர்ந்தபட்சமாகிய இறை தரிசனத்தை அவர்கள் பெற்றார்கள் என்றால், அந்த சரிய பணி தானே அவங்களுக்கு செஞ்சிருக்கு. சொல்லுவாங்க அது வந்து பிஞ்சு, இது காய், இது பழம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரியை கிரியை யோகம் ஞானம் நாலுமே சமமான அந்தஸ்து வகிக்கின்றன. இது சின்னது, இது பெருசுன்னு கிடையாது. இந்த நெறி சின்னது, இதை விட உயர்ந்த நெறி ஞான நெறி தான் பெருசு, நான் அதை தான் செய்வேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இறைவனை நோக்கி செய்யப்படுகின்ற எல்லா தொண்டுகளும் ஞானத்தை நமக்கு வழங்கும். ஒவ்வொரு செயலும் நமக்கு ஞானத்தை வழங்க வேண்டும். ஞானத்வாரா மோட்சம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு காரியமும் இறைவனை நோக்கி நாம் செய்யும் பொழுது தன்னளவில் அவர்கள் ஞானத்தை வழங்கிக் கொண்டே இருக்கும். ஞானம் இல்லாவிட்டால் நமக்கு இறைவனுடைய திருவடி பேரு கிடைக்காது. ஞானம் என்பது என்னென்ன? ஞானம் என்பது இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருள்களில் எது சாஸ்வதமானது என்பதை பற்றி பிடித்துக் கொள்வதுதான் ஞானம். அதனாலதான் சேக்கடார் பெருமான் சொன்னார், ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு. ஏன்னா அதுதான் நித்தியமான பொருள். நித்தியமான பொருள்களை பற்றி பிடித்துக் கொள்ளுதலும், நித்தியமில்லாத பொருள்களை இந்த விலகுதலும், அதுதான் ஞானம். அந்த ஞானத்தை தரவல்லவைகளாக இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இருக்கிறது. அவைகளுக்கு நாம் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இவைகளை செய்வதற்கு நாம் பிரத்யேகமான வேற எங்கும் செல்ல வேண்டியில்லை, இருக்கின்ற இடத்திலேயே அவை நிகழ்த்தலாம் என்று சைவம் நமக்கு சொல்கிறது. இதை தவம் என்றே சொல்லுகிறது. நம்ம காட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறதா தவம்னு சொல்லுவோம், கடுமையான தவம் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா சைவம் என்ன சொல்கின்றதுன்னா, இதை இறப்பில் தவம், இறப்பில்லாத தவம், அதாவது அழிவே இல்லாத தவங்கள் என்று இவைகளை சொல்லுகின்றன. அழிவில்லாத முக்தி பேற்றை, திருவடி பேற்றை, பேரானந்த பெருவாழ்வை வாழுகின்ற பொழுதே தரக்கூடிய வல்லவைகளாக இருப்பதனால இதுக்கு இறப்பில் தவம் என்று சொல்லுகிறார். சைவ சமயத்தில் ரெண்டு விஷயங்களை நாம் வழிபாடு என்பதில் நம்ம கவனிக்கணும், ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். ஒன்று, நெறிமுறைகளின்படி வாழ்தல், நெறிமுறைகளின்படி வாழ்தல் செய்வதில் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, அப்படி நெறிமுறைகளுடன்படி வாழும் பொழுதே இறைவனை மலர் கொண்டு வழிபாடு செய்தல். அப்ப வழிபாடு என்பதில் ரெண்டு அங்கங்கள் அடங்கி இருக்கின்றன. அடியார்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சமயான சித்தியார்ல நம்முடைய சிவனடியார்கள் எந்த விதமான ஒழுக்கங்களை, 16 ஒழுக்கங்களை சொல்லுகிறது. அந்த 16 ஒழுக்கங்களை அவன் கடைபிடித்தால் தான் சிவனடியார். நீங்க அதை ஸ்கேலா கூட வச்சுக்கலாம், ஒரு அளவீடு அளவுகளாக கூட வைத்துக் கொள்ளலாம். அதன்படி நாம் இருக்கிறோமா என்று பார்த்துக் கொள்ளலாம். மற்றவர்கள் இருக்காங்களா பார்க்க வேண்டாம், நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்த்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவைகள் ரொம்ப துல்லியமா நம்மையே நமக்கு காட்டி தருகின்ற அளவுகோள்களாக விளங்குகின்றன. ஏன்னா இறை வழிபாடு வேற, நம்முடைய ஒழுக்கம் வேறன்னு நம்ம சம்பந்தப்படுத்தாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனா சைவம் அப்படி சொல்லவே இல்லை. 16 அறங்களை, 16 ஒழுக்கங்களை சொல்லுகிறது. அப்படி 16 ஒழுக்கங்களை சொல்லிட்டு சொல்லுது, அப்படி 16 ஒழுக்க நெறிகளை நிற்கின்றவன் தான் இவன் தான் என் வேலையை செய்யறான் அப்படின்னு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகிறான். ஆகவே ஒழுக்க நெறி வேறு இல்லை, வழிபாடு என்பது வேறு இல்லை. நீங்க திருக்குறளை எடுத்துக்கொண்டீர்களானால் ரெண்டையுமே திருவள்ளுவர் சொல்லி இருக்கின்றார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இது வந்து நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஐம்பொறிகளையும் சரியான பாதையிலே, அறிகருவிகள் செயற்கருவிகள் இதுல சரியான பாதையில கொண்டு போக வேண்டிய நெறிகளை இதுல சொல்றார். பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இன்னொன்று, இறைவனை பற்றிய வழிபாடு அறவாடி அந்தனன் தாழ் சேர்ந்தார்கள்லால் பிறவாடி நீந்தல் அறிது. அப்ப ரெண்டையுமே பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் திருக்குறள்லேயே. நம்முடைய தமிழ் வேதமாகிய முதல் நூல்லேயே அவைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதை ஞானசம்பந்தரும் தன்னுடைய பாடல்ல சொல்றார், நீ இறைவனை அடைவதற்காக துறவியாக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா அப்படின்னு நம்மளை கேட்கிறார். பார்த்து நீ துறவியாகணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் துறவியாகனாதான் நமக்கு பெரிய இன்பம் கிடைக்கும், உயர்ந்த இன்பம் கிடைக்கும், சாஸ்வதமான இன்பம் கிடைக்கும், எல்லை இல்லாத இன்பம் கிடைக்கும் என்று நீ துடித்துக் கொண்டிருக்கிறாயா? அப்ப துறவியாக முடியவில்லை என்று கவலைப்படுகிறாயா அப்படிலாம் கேட்கிறார். நம்ம அப்படிலாம் கவலைப்படாது, கவலையே பட வேண்டியில்லை. மார்க்கர் அப்படின்னா அதாவது நமக்கு வழிகாட்டுவோர்கள் சாத்திர நூல்களை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த சாத்திரங்கள் சொல்லக்கூடிய ஒழுக்க நெறியிலே நின்றால் நீ இறைவனை அடையலாம் அப்படின்னு அவர் சொல்றார். இது மாதிரி சிந்தனை நம்ம இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆகவே நீ துறவியாக ஆக வேண்டாம் என்பதை அவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆக வேண்டாம், ஆனால் நீ சரியான ஒழுக்க நடைமுறைகளிலே நீ வாழ்ந்தால் போதும், இறைவன் எல்லா பேர்களையும் உனக்கு வழங்கிவிடுவான். பிறவியால் வருவன கேடுலாதலால் பெரிய இன்ப துறவியர்க்கு அல்லது துன்பம் நீங்காது என தூங்கினாயே. தூங்கினாயென சோர்வடைந்து விட்டாயா? துறவியர்களுக்கு மட்டும்தான் இன்பம் கிடைக்கும், மற்றவர்களுக்கு இன்பம் கிடைக்காதுன்னு சோர்ந்து போய்விட வேண்டாம். மறவல் நீ மறக்காத. மார்க்கமே நன்னினாய், மார்க்கம்னா பெரியவர்கள் சொல்லி இருக்கின்ற ஒழுக்க மார்க்கத்திலே நீ நடந்து வந்திருக்கிறாய். ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம், துறவு வாழ்க்கையை வாடவில்லை என்று நீ கவலைப்பட வேண்டாம். நீ நல்ல நெறியிலே நடந்து வந்திருக்கிறாய், ஒழுக்க நெறியிலே நடந்து வந்திருக்கிறாய், சாஸ்திரம் காட்டிய வழியிலே நடந்து வந்திருக்கிறாய். ஆகவே நீ கவலைப்பட வேண்டாம். தீர்த்த நீர்மல்கு சென்னி அறவன் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. நீ மயக்கமடைய வேண்டாம், இறைவனை தொழுதும் வணங்கியும் சாத்திரங்கள் காட்டிய வழியிலே நடந்து சென்றும் நீ உண்மையை நீ உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடியார்களிலே 2-3 வகையான அடியார்கள் இருக்கிறார்கள். அதை சாஸ்திரம் மிகச் சிறப்பாக சொல்லுகிறது. சாமுசித்தர்கள் ஒரு அடியார்கள், அவங்க பல பிறவிகளிலே இந்த மாதிரி மார்க்கங்களை எல்லாம் கை கொண்டு ஒழுகியவர்கள் சாமுசித்தர்கள். அவர்கள் வந்து பல்வேறு பிறவிகளில் ஞானத்தை ஈட்டி ஈட்டி குவித்து வைத்து இது கடைசி பிறவி அவங்களுக்கு, இங்க வந்துருவாங்க. அவர்கள் வந்த உடனே நான் கூட ஒரு பறவை, ஹோமா பறவை என்று ஒரு பறவை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முன்ற வகுப்புல சொல்லியிருக்கேன். அந்த பறவை ஆகாயத்திலேயே வசிக்குமா, ஆகாயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். அது முட்டை இடுமா, அந்த முட்டை கீழே வந்துகிட்டே இருக்குமா, இடையில வருகின்ற நடுவிலேயே அது பொறிச்சு அந்த குஞ்சு செய்யுமா? நம்ம மண்ணுலகத்துல போய் நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய தாய் இருக்கிற இடம், நம்முடைய தந்தையெல்லாம் அங்கதான் வாழ்க்கை நடத்திருக்காங்க, திரும்பி அங்கேயே போயிடுமா, மண்ணுக்கே வராதான், மண்ணிலே கால் படாதான். அதுபோல இந்த சாமுசித்தர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணுலகத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பவும் இருக்கிறாங்க. திருஞான சம்பந்தரை போன்று, திருநாவுக்கரசரை போன்று, சுந்தரமூர்த்தி நாயனாரை போன்று, மாணிக்கவாசகரை போன்று, நம்முடைய சைவ சமய அடியார்கள் 63 போன்று, திருமுறை ஆசிரியர் 27 போன்று நிறைய பேர் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நூல் தேவையில்லை. மந்த அதிகாரியோரை மதித்து நீ சொன்னதெல்லாம் என்று மகாராஜா துறவு என்ற ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் சொல்றாங்க, திடீர்னு மகாராஜா துறவு மனப்பான்மை வந்து விடுகிறது, அவர் எல்லாத்தையும் அப்படியே போட்டு போயிடுறார். அந்த ஊர்ல இருக்கிற மந்திர பிரதானிகள் குடிமக்கள் எல்லாம் போய் அந்த மகாராஜரை சொல்றாங்க, நீ திடீர்னு இப்படி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா, துறவு அடைஞ்சு போயிட்டுனா அந்த ராஜ்யத்தை யார் பாக்குறது? நீ என்ன கணக்கு வரவு செலவு பண்ணிருக்க, எப்படி நிர்வாகம் பண்ணிருக்கோம் ஒருத்தரும் தெரியாத, உன் பையனும் சின்ன பையனா இருக்கிறான், எங்களுக்கு எப்படி நடத்தணும்னு இதுவரை நீ சொல்லிக் கொடுக்கலையே, எல்லாத்தையும் போட்டு போனா அந்த ஜனங்கள்லாம் வீணா போயிடுமே, அவர்களெல்லாம் எதிர்காலம் இல்லாம போயிடுவாங்களே, ஒரு பெரிய ஒரு வெற்றிடத்தை உண்டு பண்ணிட்டு நீ பாட்டுக்கு துறவுக்கு போறியே, இப்படி எல்லாம் போக கூடாது, தர்மம் அப்படி இல்ல, ராஜ தர்மம் எல்லாம் கிடையாது, அப்படிலாம் மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள்லாம் பண்றாங்க. அப்ப அந்த மகாராஜா சொல்றார், மந்த அதிகாரியோரை மதித்து நீ உரைத்ததெல்லாம், இந்த நூலெல்லாம் மந்த அதிகாரிக்கு சொன்னதுப்பா, இத தாண்டனவனுக்கு நூல் கிடையாது, என்ன விட்டு எது வேணாலும் எப்படி போட்டோம், ஒரு 100 பாட்டு அற்புதமான நூல், இது வேதாந்த நூல், இது நம்ம சித்தாந்த நூல் இல்ல. மந்த அதிகாரியோரை மதித்து நூல் சொன்னதெல்லாம், அப்படி சாமு சித்தர்கள் என்பவர்கள் அவங்களுக்கு நூலே தேவையில்லை. அடுத்தது வைணையர் என்று சொல்லக்கூடியவர்கள், வினயமுடையவர்கள், நல்ல வினயமுடையவர்கள். அவர்கள் பல்வேறு பிறவிகளில் ஞானத்தை சம்பாதித்து இன்னும் முழுமையாக சம்பாதிக்காதவர்கள், இந்த மண்ணுலகத்திற்கு வருகின்றவர்கள், அவர்களுக்கு நூல் பயன்படும். அவர்களுக்கு அந்த ஒழுக்க நெறி நூலை ஒரு சரியான ஆசிரியன் மூலமாக புகட்டினால் அந்த நூல் அவர்களுக்கு மிக 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 உதவும். அது ஒரு ஆசிரியன் மூலமாக அந்த நூல் அவனுக்கு தரப்பட வேண்டும். அந்த இரண்டாவது வகையில் இருக்கிறவங்க வைணையர்னு பேரு. மூன்றாவது ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு நூல் தேவையில்லை, பிராகிருதர்னு பேரு. சாமு சித்தர், வைணையர், பிராகிருதர். நான் சித்தியார் பாடல் இது, அது பாடல் வரும்பொழுது இன்னும் விரிவா சொல்லலாத. அந்த பிராகிருதர்கள் என்பவர்கள் நீங்க என்னத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அது அவங்களுக்கு புரியவே புரியாது, எத்தனை தரத்துக்கு கொடுத்தாலும் புரியாது. அவங்கள நம்மள என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வாழ தெரியாதவன் உளறிட்டு இருக்கான், ருத்ராஜத்தை போட்டு துன்னூரை ஏதோ உளறிட்டு இருக்கான், இவன் உலகத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க தெரியாதவன், தகுதி இல்லாம நம்மளையும் பார்த்து நரி வாழ அறுத்து விட்டது மாதிரி நம்மளையும் அறுத்து விட பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒதுக்கிட்டு போயிடுவாங்க. பிராகிருதர் என்ற அவர்கள் பெயர். ஆகவே இந்த மார்க்கத்தை காட்டக்கூடிய, அதாவது நெறிமுறைகளை காட்டக்கூடிய நூல் என்பது அவசியம். அந்த நூல் காட்டிய வழியை ஒரு ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொண்டு அந்த அந்த நெறிமுறையிலே வாழுதல் என்பதும் சிவ வழிபாடுதான் அப்படின்னு சைவசிதான் சொல்லுகிறது. அப்ப இறைவனுக்கு பூஜை பண்றதும் இதுவும் பிரிக்க கூடாது. ஒரு கோயில்னு ஒண்ணு இருந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரிதான் இருக்கணும். அதாவது இந்த ஞானத்தை பற்றியும் சொல்ல வேண்டும், இங்க நடக்கின்ற அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள்லாம் நடக்கும், ரெண்டும் இணைந்ததுதான் சமயம். நம்ம சமயத்தை ரொம்ப நாளா பிரிச்சிட்டோம். அதாவது சடங்குகளுக்கு உரியதாக மட்டும் நம்முடைய சமயத்தை வைத்து விட்டு செய்திகளை மட்டும் சொல்றதில்லை. அதனாலதான் நம்ம கிட்ட பக்தர்கள் அதிகமா இல்லாம கோயில் கும்பாபிஷேகம் பண்ணா நம்ம ரொம்ப திண்டாட வேண்டியிருக்கு. ஏன் கோயில்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. கோயில் என்பது ஒரு ஞான பீடம், அதாவது ஞானத்தை வந்து வழங்கக்கூடிய மையமாக அந்த காலத்திலாம் திகழ்ந்திருக்கு. அங்கிருந்து நல்ல சான்றோர்களும் ஞானிகளும் இங்கிருந்து பெருகி வளர்ந்து வெளியில சென்றிருக்கிறார்கள், உலகத்தையே அவர்கள் காப்பாத்திட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் இடைக்காலத்தில் பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் புகுந்து இதை பிரிச்சிருச்சு, ரெண்டையும் பிரிச்சிருச்சு. சடங்குகள் மட்டும் நிகழக்கூடிய இடமாக ரெண்டும் ஒன்று கலந்தாலும், ஏன்னா நான் அவ்வளவு சான்றுகளோட உங்களுக்கு சொல்றேன், நெறியை படைத்தான் நெறிஞ்சில் படைத்தான், நெறியில் வழிவில் நெறிஞ்சில் முள் பாயும். நெறியை படைத்திருக்கின்ற சிவபெருமான் அந்த நெறியில் இருந்து வழிவினால் நெறிஞ்சில் முள் பாயும்படியாக, மறுபடியும் நெறிக்கு வரும்படியாக அவன் நெறிஞ்சில் முள்ளை வைத்திருக்கிறான். ஒவ்வொரு செயலும் அதனுடைய எதிர்விளைவுகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கின்றன. நல்லது செஞ்சோம்னா நல்லது கிடைக்குது, கெட்டது செஞ்சோம்னா கெட்டது விளைகிறது. அப்ப தீமை செய்யக்கூடாதுன்னா ஏன் செய்யக்கூடாது? உனக்கு தீமை வரக்கூடாது, நமக்கு எனக்கு தீமை வரக்கூடாது, எனக்கு தீமை வரக்கூடாதுன்னா நான் என்ன செய்யணும்? தீமையை செய்யக்கூடாது. நெறியை படைத்தான் நெறிஞ்சில் படைத்தான், நெறியில் வழுவில் நெறிஞ்சில் முள் பாயும். நெறியில் வழுவாது இயங்க வல்லார்க்கு நெறியில் நெறிஞ்சில் முள் பாயகிலாவே. ஆகவே நம்ம வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா சிரமம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள், செய்கின்ற செயல்கள், பேசுகின்ற பேச்சு, இதுல மூன்றிலையும் அடுத்தவர்கள் தர்மத்துக்கு புறம்பானது ஒன்று கூட. சரி, என்ன ஒழுக்கங்களை சொல்லுகிறது அப்படின்னா, 16 ஒழுக்கங்கள் சும்மா காதல வாங்கி வைக்கலாம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா என்ற தரம் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். நல்லொழுக்கத்துடன் வாழ்தல், தொடர்பு உள்ளவரிடம் நாம் காட்டுவது அன்பு, தொடர்பு உள்ளவர்களிடையே நம்ம அன்போடு இருக்கணும். தொடர்பு இல்லாதவரிடம் நாம் காட்டக்கூடியதற்கு பேர் அருள்னு பேர். நமக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவங்க துன்பப்படுறாங்க, நம்ம போய் அவர்களுக்கு உதவி செய்கிறோம். நல்லொழுக்கம் இருக்க வேண்டும், தொடர்பு உள்ளிடத்து அன்போடு நடந்து கொள்ள வேண்டும், தொடர்பு இல்லாதவரிடத்து அருளோடு நடந்து கொள்ள வேண்டும். சான்றோர்கள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களோ அதை நாம் செய்யக்கூடாது. 5வது வந்து, சிவனடியார்களுக்கு நாம் உபச்சாரம் செய்ய வேண்டும். இதை ரொம்ப பெருசா சொல்றாங்க பெரியவர்கள். சிவனடியார்களுக்கு செய்யக்கூடிய சிறு உபச்சாரம் கூட மிகப்பெரிய பயனை விளைவிக்கிறது. தண்டரு சிந்தை தபோதனர்கள் தாம் மகிழ்ந்து, தண்டருனா குற்றமில்லாதவர்கள், ஆணவமலத்திலிருந்து முற்றிலும் விலகியவர்கள், தண்டு அர்த்தா ஆணவமலத்திலிருந்து முற்றிலும் விலகிய இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற தபோதனர்கள் தாம் மகிழ்ந்து, உண்டது மூன்று புவனமும் உண்டது. ஒரே ஒரு தபோதனர், அவர் ஆணவமலத்திலிருந்து விடுபட்டவர், அவர் உங்க வீட்டில் சாப்பிட்டா மூன்று போனத்திலையும் உள்ளவங்க சாப்பிட்டது போல. அவர் ஏதாவது ஒரு வேஷ்டி வஸ்திரம் அடிச்சு அவர் கையில கொடுத்து அவர் வாங்கிட்டு போயிட்டாருன்னா மூன்று போனங்களிலும் உள்ளவர்கள் வாங்கி கொண்டது போல. இது யார் சொன்னா, எண்டிசை நந்தி எடுத்துரைத்தானே, 8 திசைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் எனக்கு இதை சொன்னான் என்று திருமூலர் சொல்லுகிறார். தண்டரு சிந்தை தபோதனர்கள் தாம் மகிழ்ந்து, உண்டது மூன்று புவனமும் உண்டது, கொண்டது மூன்று புவனமும் கொண்டது, எண்டிசை நந்தி எடுத்துரைத்தானே. இந்த பாட்டு இன்னொரு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், படமாட கோயில் பகவர்கொன்றியில் நடமாட கோயில் நம்பர்க்கங்கு ஆகா. சாதாரண மனுஷனை சொன்னது அல்லது இது. படமாட கோயில் நடமாடுங்கிற கோயில்னா முற்றிலும் பரிபூர்ண ஒழுக்கத்தில் நிலை பெற்றவன், சிவபெருமானையே சிந்தனை செய்து கொண்டிருப்பவன், திருவைந்தெழுத்தை தன்னுடைய மனதிலேயே ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஞானி அவன் தான். நடமாடுகின்ற கோயில் அவன்தான். நடமாடுகின்ற கோயில் நம்பர்கொன்று ஈயில் படமாட கோயில் பகவர்கது ஆவதாமே. சாதாரண மனிதர்களுக்கு உணவிடுதல் தவறில்ல, அவர்கள் நிச்சயமா சாப்பாடு தான் போடணும். ஆனா இந்த பாடல்ல குறிக்கப்பட்டது என்ன, சிவஞானிகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. அகரமாயிரம் அந்தனருக்கு ஈயிலன், அகரகாரம் 1000 அந்தனர்களுக்கு அகராரம் கட்டி கொடுப்பதை விட, சிகரமாயிரம் செய்து முடிக்கிலன் அவர்களுக்கு மாட மாளிகைகள் அகரகாரம் வச்சு கொடுக்கறது, அவர்களுக்கு மாட மாளிகைகள் எல்லாம் செய்து கொடுக்கறது, அந்தனர்களுக்கு ஏதாவது செய்யறதுங்கிறது மிக விசேஷமான புண்ணியங்களை தரும். அதுல பெரிய விஷயமா இருக்கிறது அகரகாரம் உற்பத்தி செய்து கொடுத்தல், அவர்களுக்கு மாட மாளிகைகள் செய்து கொடுத்தல். அதை விட பகரும் ஞானிக்கு பகலுன்பலத்துக்கு மத்தியான உணவை, அந்த ஞானி ஒருவனுக்கு முற்றிலும் சிவசிந்தனையோடு இருக்கக்கூடிய ஞானி ஒருவனுக்கு மதிய உணவிட்டால் நிகரில்லை என்பது நிச்சயம் தானே. அந்த பலத்துக்கு நிகரில்லை, அதனுடைய பலனுக்கு அளவு சொல்ல முடியுமானா, அளவு சொல்ல முடியாது. ஆகவே ஞானிகளுக்கு உபச்சாரம் செய்தல் வேண்டும். அதனாலதான் நம்முடைய 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா, கவினும் ஒருவர் கொடுத்திருக்கிறார், ஒருவர் திருவோடு கொடுத்திருக்கிறார், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நிறைய செய்து துணி வெளுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அந்த ஞானிகளுக்கு செய்யக்கூடிய சிறு கைங்கரியமும் அபரிமிதமான பலன்களை அள்ளி தருகிறது அப்படிங்கிறது தான். அப்புறம் ஒரு சிவனடியாராக இருக்கக்கூடியவர் எல்லோரிடமும் நல்ல உறவு முறையை போற்றி வைத்திருக்க வேண்டும். அதுக்குன்னு சிடுமுஞ்சியா இருக்க கூடாது, நான் சாமி கும்பிட்றேன் அதனால சிடுமுஞ்சியா இருக்கேன், நான் ரொம்ப பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு எண்ணம் வந்துடும். நான் ஒன்னாட்டம் இல்லை, நான் பார் பூஜை பண்ண பார் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி சில பேர் தன்னை ஒதுக்கிக்குவாங்க. அப்படி இருக்க கூடாதான், எல்லாத்தையும் நல்ல உறவு முறையை வைத்துக் கொள்ள வேண்டும், நல்ல பண்புடையவனாக இருக்க வேண்டும். 5 பொறிகளையும் மனதையும் கீழே இறக்காம நல்ல நெறிகளிலே அவற்றை செலுத்த வேண்டும். தகுதியுடையவர்களுக்கு மகிழ்ச்சியோடு வழங்குதல், அதோடு கூட சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அகவழிபாடு புற வழிபாடுகள், தன்னை விட பெரியவர்களுக்கு வணக்கம் செலுத்துதல் வேண்டும், வாய்மையுடையவனாக இருத்தல் வேண்டும். விலக்கியவற்றை செய்யாத துறவுன்னு சொல்றார் ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரியார் சொல்ற. விலக்கியவற்றை செய்யாமல் இருந்தால் அது துறவு, போய் பேசக்கூடாதுன்னா போய் பேசாம இருந்தானா அவன் துறவு வாழ்க்கை வாழணுங்கிறாரு அவருடைய கருத்துல. ஆக விலக்கியவற்றை செய்யாத துறவு, அடக்கமுடைமை, எல்லாவற்றையும் விட மேலாக நிலையான நிலையில்லாத பொருள்களை விசாரித்தறிதல், அது ஒரு சிவபக்தனுக்கு இருக்கணும். நிலையான பொருள் எது, நிலையில்லாத பொருள் என்று விசாரித்தறிய வேண்டும். நிலைத்த பொருளாகிய சிவபெருமானையே எப்பொழுதும் நினைத்திருக்க வேண்டும். சிவனடியார்களையும் சிவபெருமானையும் அவன் வதிகின்ற கோயிலையும் எப்பொழுதும் போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த இது 16 அறங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த 16 அறங்களையும் உடையவன் தான் சிவனடியார். அப்போ ஒழுக்கமும் அவசியம், நாம் செய்கின்ற இந்த பூஜைகளும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப ரெண்டையும் சேர்த்தாதான் அது பூஜை வழிபாடு என்று ஆகும். வழிபாடு என்பதற்கு வழியிற்படுதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். வழியில் செல்லுதல், நெறியில் செல்லுதல், ஒழுக்க நெறியில் செல்லுதல். அப்ப ஒழுக்க நெறியில் செல்லுதல் பூஜை முதலானவைகள் நடத்தி அதன் வழியில் செல்லுதல், இப்படி நம்ம அதை பிரித்து சொல்லலாம். ஆகவே இப்படிப்பட்ட ஒழுக்கங்களில் சிவனடியார்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்திருந்தால்தான் அவர்களை சிவனடியார்கள் என்று நாம் சொல்ல முடியும். அடுத்தது ஒவ்வொரு மார்க்கமாக சொல்லுகிறது, சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரியை தொண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருமணாவுக்கரசு நாயனார் அதை ஒரு பாடல்லேயே அழகா சொல்லியிருக்கிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன்மன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செய்ய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் அலரானில்லே. இந்த பாட்டில் உள்ள விஷயங்களை கை கொண்டு நம்ம நடத்தினோம்னா அது வந்து சரியை தொண்டு. இதை பற்றி பெரியவர்கள் ரொம்ப மிகவும் சிறப்பாக சொல்லுகிறார்கள். இறைவனுடைய திருக்கோயில், அதாவது நம்முடைய கோயில்கள் இருக்கின்றனவே, அது இறைவன் வசிக்கக்கூடிய கோயில். அதனால அதுக்கு வந்து பெரியவர்கள் சின்னவர்கள்ங்கிறது வந்து இறைவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி கிடையாது, ஜனாதிபதியா இருந்தா கூட கிடையாது. பாருங்க, பொற்கோயில வந்து ஜனாதிபதியா இருக்கிறவரே செருப்பு தொடுப்பார் ஒரு நாள், செய்யறாங்களோ இல்லையா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய தகுதிக்கு வந்து இங்க வந்து கூட்டக்கூடாது, எப்பா நீ எடுத்து அதை கூட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம் நம்ம. இதெல்லாம் ஆளுக்க கூடாது, இதெல்லாம் நம்ம செய்ய, நம்ம நம்முடைய வளர்ச்சிக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஆகவே இறைவனுடைய திருக்கோயிலை எப்பொழுதும் தூய்மையாக இருக்கும்படியாக நாம் அதை கூட்டுதல். நம்ம இங்க உழவார பணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உழவார பணி சொல்றோம், பல திருத்தங்களை சென்று செய்யறோம், அதை உரைப்புடன் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி இந்த இந்த தொண்டை செய்தால், சரியை தொண்டை செய்தால், சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கே நாம் சென்றுவிடுவோம். சாலோகம், சாலோக பிராப்தி ஏற்படும். இறைவன் இருக்கிற சிவபெருமான் அங்க உட்காந்துருப்பாரு, நம்ம இங்க உட்காந்துருக்கலாம், அப்படிப்பட்ட பேரு கிடைக்கும்னு. அப்புறம் அவர் கண்ணுக்கு நேரா இருந்தா அப்புறம் என்ன, அது கிட்ட இருந்தா எட்டி இருந்தா என்ன, அப்படி இல்லை. ஆகவே இறைவனுடைய திருக்கோயிலை சுத்தம் செய்தல், கூட்டுதல், மெழுகுதல், திருநந்தவனம் அமைத்தல், அங்கிருந்து மலர்களை எடுத்து இண்டையாகவோ மாலையாகவோ தொடையாகவோ கட்டி இறைவனுக்கு வழங்குதல், இதெல்லாம் சரியை தொண்டில் சொல்றாங்க. அப்புறம் அதோடு கூட இறைவன் திருமுன்னர் நின்று தேவார திருவாசக பாடல்களை பதிகம் பதிகமாக சொல்லுதல், அதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய அற்புதமான, ரொம்ப இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான தொண்டு அது. எல்லா தொண்டுகளுக்கும் பலன்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. இறைவன் திருமுன் பாட்டு பாடினா அதுக்கு பலனுக்கு எல்லையே கிடையாதான். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறே. ஆகவே கீதம் சொன்னார்க்கு இறைவன் அளப்பில்லாத நன்மைகளை தருவானான். ஒரு ஒரு பதிகம் இறைவனுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டா போதும், அவர் ரொம்ப சந்தோஷப்படுறான், மிக மகிழ்ச்சி அடைகிறான். அர்ச்சனை பாட்டே ஆகும், அதால் சுற்றமிழால் பாடுக என்றார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய தமிழால ஒரு 10 பாடல்களை ஒரு பதிகத்தை தினந்தோறும் அவனுடைய திருமுன் வந்து மனப்பாடம் பண்ணி கூட படிக்க வேண்டியதில்லை, புத்தகத்தை வச்சுட்டு படிச்சா கூட போதும். வயசு 60 மேல போய் மனப்பாடம் பண்ண சொன்னா எங்க மனப்பாடம் வரும், வராது. ஆகவே இறைவன் சன்னதியில உட்காந்து ஒரு பதிகத்தையோ ரெண்டு பதிகத்தையோ பாராயணம் செய்தால் ரொம்ப சந்தோஷப்படுகின்ற ஒரு செயல். தீதியில் திருவிளக்கும் இட்டு இறைவனுக்கு தீப கைங்கரியம் செய்தல், நந்தவனம் அமைத்தல், இறைவனுடைய திரு வேடத்தோடு யாராவது திருநீர் பூசி ருத்ராட்சம் அணிந்து உண்மையாகவே சிவநாமத்தை வாயிலே சொல்லிக் கொண்டு யாராவது இருந்தால் அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்கி அடியேன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஏதாவது சிறு கைங்கரியங்கள் என்னால் என்ற கைங்கரியங்கள் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஏதாவது கைங்கரியங்கள் கொடுத்தால் அது எனக்கு பாக்கியமாக இருக்கும் என்று பெரியவரிடம் பணிவுடன் வணங்கி அவர்களுக்கு ஏற்ற சிறு சிறு குற்றியவர்களை செய்து வருதல், இதெல்லாம் சரியை தொண்டு என்று சொல்லப்படுகிறது. இந்த சரியை தொண்டு செய்தால் நம்மை சிவபெருமான் இருக்கின்ற உலகத்திற்கே நாம் சென்று விடுவோம். அப்புறம் கிட்ட இருந்தா உலகத்துக்கு சென்றால் கிட்ட நெருங்குவோம், சாமீபம் வரும், சாரூபம் வரும், சாயுச்சியமும் கிடைக்கும். இந்த தொண்டு இறைவனுடைய இருக்கிற உலகத்துக்கு கொண்டு போயிடும், அப்புறம் அவனுடைய உருவமும் நமக்கு கிடைக்கும், அவனுடைய திருவடி பேரு சாஸ்வதமான பேரின்பமும், அவனுடைய திருவடியில இருந்து கொண்டு பல்வேறு விதமான கைங்கரியங்களை செய்யறதுக்கு இறைவன் நம்மை அனுமதிப்பான். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மானது. இறைவனை பாதுகிட்டே இருந்ததுன்னா குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் கும்மும் சிரிப்பும் பார்ப்பதாக இருந்தால் மனித பிறவியும் நமக்கு தேவையானதுதான். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும். வார்கோல் போட்டு இந்த கோயிலை கூட்டுறத விட கூட்டிவிட்டு கடுவுனா பல மடங்கு இன்பம் 10 மடங்கு பெருகுமா? துளக்கில் நல் மலர் தொடுத்தால் தூய விண்ணேறலாகும். நம்ம சொர்க்கலோகம் சொர்க்கலோகம் தேவருடைய வாழ்க்கைன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லையா, அது சுலபமா கிடைக்கும். நீங்க இறைவனுக்கு ஏதாவது புஷ்ப கைங்கரியம் மாலை கட்டி போட்டா இறைவன் விரைவிலே உங்களை தேவருலகத்துக்கு சென்று அங்கு பல்வேறு சுகங்களை அனுபவிக்கும்படியாக செய்வான். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மேனேறி ஞானமாகும். அவனுடைய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய இருட்டை போக்குமாறு அவனுக்கு விளக்கேற்றி வைத்தால், பாருங்க பல கோயில்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, பல கோயில்கள்ல எண்ணெய் இல்லாம கருவறையே விளக்கு இல்லாமலாம் இருந்திருக்கு, இப்ப இருக்குதா அப்படின்னு இருக்கு, இருக்கும் உள் குராமங்கள்ல இருக்கும், பெரிய கோயில்கள்ல விளக்கு நிறைய எரியுது. எங்க ஊர் மாதிரி இருந்த இடங்கள்லாம் பல நாள் வந்து விளக்குல எண்ணெய் இல்லாம கோயிலே இருண்டு கிடந்த காலம்லாம் இருக்குது. இப்பெல்லாம் சில பேர் ஆளுக்கு 1.5 லிட்டர் 1.5 லிட்டர் 1 லிட்டர் இப்படி எல்லாம் வாங்கி கொடுத்து சில இடங்கள்ல விளக்கு ஏற்றுறாங்க. கருவறையில் விளக்கேற்றினால் உங்களுக்கு கல்லாமலேயே ஞானம் வரும் என்று இந்த திருநாவுக்கரசர் சொல்கிறார். இது திருநாவுக்கரசருடைய பாடல். விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும். அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறி. இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பாட்டு நின்று எதுக்க நின்று ஒரு தேவாரத்தை பாடி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பலனுக்கு அளவில்லாத பலன்களை அள்ளி கொடுப்பான் சிவபெருமான். அப்ப இந்த தொண்டு எப்பேற்பட்ட தொண்டு, அதாவது இது வந்து பேசியதே பேசுதல்ங்கிறதும் ஒரு குற்றம் வரும் இப்ப நான் சொல்ற விஷயங்கள். ஆனா இதுல உரைப்பு ஏற்பட வேண்டும், இதை நம்ம செய்யணும், ஏதாவது ஒரு வகையில தொண்டு செய்ய வேண்டும். கோயிலுக்கு வந்தா ஒரு தொண்டு சிறு தொண்டாவது நாம் செய்ய வேண்டும். அப்படி சரியை தொண்டுகள் செய்தால்தான், சரியை தொண்டுல வந்து கோயில் கட்டுறது உள்பட அடங்கும், கோயில் கட்டுறது உள்பட அடங்கும். திருப்பணி எல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று. திருப்பணி செய்யாதனால முன்னவன் கோயில் பூசை முட்டிடின் மன்னர்க்கு தீங்குல வாரி வளம் குன்றும் என்றெல்லாம் திருமந்திரம் சொல்லுகிறது. பஞ்சம் வரும், நோயினால் மக்கள் மடிவார்கள், இறைவனுக்கு 3 கால பூஜை சரியா நடக்கணும். நடக்கலன்னா மக்கள் நோயினால் அவதி உருவார்கள், மன்னர்களுக்கு போர்வலி குன்றும், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மன்னன் சொல்றான் பாருங்க, தென்காசி கோயில் கல்வெட்டுல எழுதியிருக்கு, அந்த கோயில் கல்வெட்டுல யாராவது வந்து என்னுடைய நான் கட்டியிருக்கின்ற வாராததோர் குற்றம் வந்தால் அப்போது வந்து அங்கு அதனை நேராகவே ஒழித்து புறப்பார்களை, நீதியுடன் பாரார் அறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே என்று கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறான். அவன் ஒரு பெரிய மன்னன், அவ கட்டியிருக்கான் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு அவனுக்கு தெரியுது காலப்போக்கில் இதுல ஏதாவது பழுது வரலாம், அந்த பழுதுன்னு வாயில சொல்ல அவன் விரும்பல. வாராததோர் குற்றம் வந்தால், இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு குறை வந்து விட்டால், அப்பொழுது வந்து அங்கு அதனை நேராகவே ஒழித்து புறப்பார்களை, அந்த குற்றத்தை யார் நீக்கி வைக்கிறார்களோ அவர்களை பாரார் அறிய பணிந்தேன் பராக்கிரம பாண்டியனே. இந்த உலகம் பூரா என்னை பார்க்கும்படியாக மன்னனாக இருந்த நான் எல்லாருடைய கால்களையும் யாரு பின்னாடி வந்து இதுக்கு திருப்பணி செய்ய போறாங்களோ அவர்களை இப்பொழுதே விழுந்து வணங்குகிறேன்னு வணங்க சொல்றான் அந்த கல்வெட்டு. 11 பாடல்கள் இருக்கிற அற்புதமான பாடல் தென்காசி கோயில் கல்வெட்டு. அப்ப அந்த திருப்பனுடைய மேன்மை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்முடைய சமூக நிறுவனங்கள்லாம் முறையா பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கிருந்துதான் ஞானம் பொங்கி வழிகின்ற இடம் இது. இங்க சதாசிவமூர்த்தி உள்ள பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்கன்னா பின்னாடி பாடத்துல வருது அந்த விஷயமே வருது. அவர் அருளல் தொழிலை செய்கின்ற மூர்த்தி. அதனாலதான் கோயில்ல எல்லா கோயில்லையும் சிவலிங்கத்தை கொண்டு வந்து நம்ம நாட்டி இருக்கிறோம். இவனிடமிருந்துதான் அருள் பொங்கி பிரவாகமாகி இந்த பிரபஞ்சம் அனைத்தும் நிறைகிறது. இங்கிருந்துதான் அருள் எல்லா மக்களுக்கும் சென்று சேர்கிறது. அந்த இடம் ரொம்ப பரிபூர்ணமாக பாதுகாக்கப்பட வேண்டும், நல்ல முறையாக அதை நிர்வகிக்க வேண்டும். அதனாலதான் சரியை தொண்டை மிகச் சிறப்பாக சொல்லுகிறார்கள். சரியை தொண்டில் இருந்தவர்கள் எல்லாம் ஞானம் அடைந்திருக்கிறார்கள். சரியை தொண்டில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் 63 பல அடியார்கள் நேரடியாக இறைவனையே தரிசித்து அவனுடைய சாஸ்வதமான பேரின்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள்.